जब हम सेवोम பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்னொரு மகிழ்ச்சியான ஆராதனை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களை இணைத்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவாதி தேவனின் மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியே நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைகளின் ஆழமான உண்மைகளையும் அர்த்தங்களையும் நீர் எங்களுக்கு பகிர்ந்து தாரும். வேத வசனங்கள் எங்களில் கிரியை செய்வதாக. அடியானை சிலுவையின் மறைவில் மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தெய்வ சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வாரம் நாம் ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடுகிற சூழலில இந்த வாரத்தில் என்ன பிரசங்கிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். என் மனதில் தோன்றின ஒரு காரியம், திருச்சபைக்கு அதிகம் கொடுத்தது யார்? ஒருவேளை Who gave more to church? ஏன் அதை நாம் சிந்திக்க கூடாது என்று சொல்லி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை நம்முடைய மனதில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான், யார் திருச்சபைக்கு அதிகம் கொடுத்தது? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், செல்வந்தர்கள், வசதி வாய்ப்பு படைத்தவர்கள், அதிகமாய் அவர்கள் தானே கொடுக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, திருச்சபைக்கு கொடுத்தது யார் அதிகம் என்று கேட்டால், வேதம் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை விட யாருமே திருச்சபைக்காக அதிகமாய் ஒரு நாளும் கொடுக்கவே முடியாது. 2000 வருடமாக திருச்சபை உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால், கோடிக்கணக்கான மக்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை உண்டாக்கியது என்று சொன்னால், அதற்கு காரணம் ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப நம்ம கேட்கலாம், நான் ஏன் கொடுக்க வேண்டும், எனக்கு ஏன் அந்த வேலை, ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிறார், கொடுக்கிற மக்களை தேவன் கவனிக்கிறார், நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். எனவே நாமும் ஆண்டவரோடு இணைந்து திருச்சபைக்கு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை பல வகைகளில் நாம் நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய பொருளாதாரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஒருவேளை பாருங்கள், இந்த திருச்சபை அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய மனக்கண்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நூற்றாண்டிலும் எவ்வளவு பேர் ஆண்டவரை ஆராதித்து இருப்பார்கள். முதல் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபைகள் இன்றும் உயிரோடு இருக்கிறது, இன்றும் ஸ்திரமாக அங்கே ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஏன் அந்த ஆலயம் நின்று கொண்டிருக்கிறது? ஒருவேளை ஒரு பக்கம் நினைக்கலாம், அநேகர் ஆலயத்திற்கு வருவதனால், அநேகர் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை துதிப்பதினால், ஜெபிப்பதினால், கொடுப்பதினால். இல்லை, ஒரு பக்கம் இவைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த ஆலயம் நிற்பதற்கு பின்னால் தேவன் நின்று கொண்டிருக்கிறார். அதுதான் திருச்சபையினுடைய வெற்றியின் ரகசியம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த திருச்சபையை உருவாக்கினார், ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். ஆண்டவர் தன்னுடைய தாலந்துகளை ஒவ்வொரு தனி நபருக்கும் கொடுத்தார். ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவன் பங்கெடுக்கிறார். வேதம் சொல்கிறது, ரெண்டு பேர் என் நாமத்தில் கூடினால் என்ன செய்கிறார் ஆண்டவர், அவர் வந்து விடுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆலயத்திற்கு வரலாமா வேண்டாமா என்று நினைத்திருக்கலாம். காலையில எந்திரிச்ச உடனே அப்படி இன்றைய டெம்பரேச்சரை பார்த்ததும், சாயந்தரம் மழை பெய்ய போது, குளிர் அதிகரிக்க போகிறது, நான் எப்படி ஆலயத்திற்கு போவதுன்னு நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன நினைத்திருப்பார் தெரியுமா? என்னை தேடி வருகிறவன் ஒருவர் இருப்பார், நான் அவனை சந்திக்க வேண்டும் என்று அவர் வருகிறார். அதுதான் திருச்சபையின் ரகசியம். உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு அதிசயம் எங்க நடக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்தில் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ கொடுப்பதற்கு என்ன தேவை என்று சொன்னால், அங்கே தேவனுடைய இருதயம் நமக்கு தேவை. அப்பதான் தேவனுக்கு கொடுக்க முடியும். ஆண்டவருடைய இருதயம் நமக்கு இல்லை என்று சொன்னால் அங்கே நமக்கு கொடுக்க முடியாது. சில நேரங்கள் நம்மகிட்ட கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் கொடுக்கின்ற மனம் இருந்தால் அதை தேவன் கனப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 8:12 நம்ம பார்க்கிறோம், கொடுக்கின்ற மனம் உடைய குறிந்து திருச்சபை. ஒருவேளை அவர்களிடத்தில் இல்லை, ஆனால் கொடுக்கின்ற மனம் அவர்களிடத்தில் இருந்தது, தேவன் அதை கனப்படுத்தினார். உலகத்திலேயே பிரியமானவர்களே, கிறிஸ்டியானிட்டி இஸ் எ கிவிங் ரிலிஜியன் என்று சொல்லுவார்கள். சில நாட்களுக்கு முன்பு ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி, ஆனால் அவர்கள் செய்கிற சமூக சேவை மெஜாரிட்டி. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் சிறு கூட்டம் தான், ஆனால் அவர்கள் செய்கிற சமூக சேவையை வேறு எந்த மதத்து மனிதனும் செய்ய முடியாது. பிகாஸ் தே ரீச் த மெஜாரிட்டி. ஏன் தெரியுமா? ஏனென்றால் கொடுக்கின்ற பழக்கம் அது அவர்களுடைய உள்ளத்தோடு கூட இணைந்திருக்கிற ஒன்றாய் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம இந்த நாளில யோசிக்கிற காரியம் என்ன, ஆண்டவர் அப்படி என்னதான் இந்த திருச்சபைக்கு கொடுத்தார், அவர் கொடுத்ததை நான் அனுபவிக்கின்றேனா, அல்லது நான் எதை ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்? நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய எஃபர்ட், நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாராட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்மையே நாம் கொடுக்கிறோமா? பிரியமானவர்களே, நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் வெறும் கையோடு வராது என்று சொல்லுகிறார். உபாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? நான் உனக்கு கொடுத்ததை நீ என் சமூகத்தில் கொண்டு வந்து நில் என்று சொல்லுகிறார். நம் ஆண்டுடைய சமூகத்தில் வெறும் கையோடு வெறுநாளும் போகக்கூடாது, ஆண்டுடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டும். இந்த நாளில் நம்ம சிந்திக்கிற காரியம் என்ன? சுருக்கமாக நம்ம சிந்திக்க போறோம், ஆண்டவர் எதை கொடுத்தார்? முதல் காரியம் எபேசியர் 5:27, எபேசியர் 5:27. முதல் காரியம், தம்மை தாமே பலியாக கொடுத்தார். God gave sacrificially. அவர் தம்மையே தியாகமாய் கொடுத்தாராம். ஏன் கொடுத்தாராம்? பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார் எபேசிய திருச்சபைக்கு, ஒன்று பிழை இல்லாமல் இருக்க, இரண்டு மகிமையாக இருக்க, மூன்றாவது அவருக்காக இருக்க, இந்த திருச்சபைக்கு அவர் தன்னையே கொடுத்தாராம். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில எவ்வளவு பாவத்தோடு அவன் வாழ்ந்தாலும் தேவனுடைய ஆலயத்திற்குள் வந்து விடுவான் என்று சொன்னால், அவனுடைய பாவம் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? அவனை விட்டு அப்புறப்படுத்துகிறார். He removes all the எல்லா அசுத்தங்களையும் நீக்கி ஒரு பிழையற்ற மனிதனாய் மாற்றுகிறார். அதுதான் திருச்சபை செய்கிற வேலை. இது ஒரு ஆவிக்குரிய ஹாஸ்பிட்டல். அந்த திருச்சபையில என்ன நடக்கிறது? ஒரு மனிதன் ஆண்டவரை ஆராதிக்க 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 அவன் பரிசுத்தம் அடைகிறான். அவன் முழுவதுமாய் கரை துறை இல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இரண்டா நம்ம பார்க்கிற காரியம் என்ன? அசுத்தமான ஆத்துமா சுத்தம் அடைகிறது, வியாதி உள்ள ஆத்துமா சுகம் அடைகிறது. அது மாத்திரமல்ல, யாருமே உதவி செய்ய முடியாத ஆத்துமா பலன் உள்ளதாய் மாறுகிறது. இரண்டாவது காரியம், எதற்காக ஆண்டவர் தம்மையே கொடுத்தார்? மகிமையாக இருக்க. ஒரு மனிதன் ஆண்டவரை அவருடைய தேட தேட அவனுடைய வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. திருச்சபை தேவனுடைய மகிமையை யாருமே அடிக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால்
அது நித்திய காலமாய் தேவனுடைய மகிமைதான். தேவ ஆலயத்தினுடைய அழகு, ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களை தேவன் மகிமைப்படுத்துகிறார். ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் பார்க்கும் பொழுது, அந்த மனிதன் உலகத்தில் இருக்கும் பொழுது தேவன் அவனை பார்க்கிறார். தேவனை தேவனுடைய ஆலயத்தில் சந்திக்கிற மனிதனை ஆண்டவர் உலகத்தில் அவனை சந்திக்கிறார், அவனை என்ன செய்கிறார், மகிமைப்படுத்துகிறார். எனவேதான் பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய மகிமையை நம்ம பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். அதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், தம்மையே கொடுத்திருக்கிறார். இப்ப தேவனுடைய ஆலயத்துல வந்து தேவனை துதிப்பது ஒரு பெரிய மகிமை. அது மாத்திரமல்ல, அவருக்காக ஏற்படுத்தும்படி ஒவ்வொருவரையும் அவர் தனக்கு என்று சொல்லி நிலை நிறுத்துவதற்காக. ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்திற்குள் வரும் பொழுது அவனை நிலை நிறுத்துகிற பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். வேற யாரும் அவனை நிலை நிறுத்த வேண்டியதில்லை. பணம், உலக பொருட்கள், நண்பர்கள் யாரும் தேவையில்லை. தேவனே அவனை நிலை நிறுத்துகிறார். வேதம் சொல்கிறது, என் கரத்தில் இருப்பதை ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால், என் கரத்தில் இருப்பதை நான் பாதுகாத்து வைத்திருக்கேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த திருச்சபை நிற்கிறது சொன்னால், இந்த திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு, நிலை நிறுத்துவதற்கு அவர் தம்மையே என்ன செய்தார், பலியாக கொடுத்தார். ஒருவேளை இன்னைக்கு மனிதனால் ஒரு திருச்சபையை உருவாக்க முடியாது, இது தேவனுடைய ரத்தத்தினால் விலைக்கிரயமாய் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை. யோவான் 3:16 சொல்கிறது, அவர் இந்த உலகத்தை நேசித்ததினாலே அவர் என்ன செய்தார், தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மீது கொண்டிருந்த அன்பின் நிமித்தமாக அவர் தன்னையே என்ன செய்தார், பலியாக, ஒரு சாக்ரிஃபிஷியல் ஆக்ட் அங்க நடந்தது, தன்னையே அர்ப்பணித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு தாயார் தன்னுடைய சிறு குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு சவுத் வேல்ஸ் என்கிற காடுகள் வழியாய் நடந்து போய் கொண்டிருந்தாலாம், அவள் நடந்து கொண்டு போயிருக்கும் பொழுது சடுதியாய் ஒரு கடும் புயல் மழை ஆரம்பித்தது. கடும் புயல் மழை ஆரம்பித்தவுடன் இருள் சூழ்ந்தது. அங்கு ஒரு வெளிச்சமும் இல்லை. பனியின் தாக்கம் அதிகரிக்க ஆரம்பித்தது. அந்த பெண் தன் வழியை தவறிவிட்டாள். இனி எப்படி நான் வீடு போய் சேருவேன், வேகமாய் நடந்து பார்த்தால் முடியவில்லை. உடனடியாக அவள் என்ன செய்தாள், தான் அணிந்திருந்த நல்ல ஜாக்கெட்டை எடுத்து அந்த சிறு குழந்தையை நன்றாக சுற்றினாள். அந்த குழந்தையை தன்னுடைய மார்பிலே அணைத்துக் கொண்டாள். அந்த குளிரில் விழுந்தால் சில மணி நேரத்திற்குள்ளாக கடுமையான ஸ்னோஃபால்ல அவள் அப்படியே மூடப்பட்டாள். அடுத்த நாள் அதிகாலை நேரத்தில் அங்கே ரெஸ்கியூ ஃபோர்ஸ் வந்து தேட ஆரம்பித்தார்கள். அந்த பெண்ணை கண்டுபிடித்தார்கள். அந்த பெண் செத்து கிடந்தாள். அவளுக்கு அருகிலே அவள் கைகளினால் அணைக்கப்பட்ட நிலையில் ஒரு சிறு குழந்தையை பார்த்தார்கள், ஜீவனோடு இருந்தது. அந்த குழந்தையை உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், காப்பாற்றினார்கள். பின்னாட்களில் அந்த குழந்தைதான் இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டராக மாறின டேவிட் லாய்ட் ஜார்ஜ் என்று சொல்லப்படுகிற அந்த நபர். அந்த தாய் ஒருவேளை நினைத்திருந்தால் தன்னை காப்பாற்றிக் கொண்டு அந்த குழந்தையை சாக கொடுத்திருக்கலாம். ஆனால் அவள் நினைத்தால், என்னிடம் இருக்கிற இந்த ஜாக்கெட்டை இந்த குழந்தைக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் இந்த கடும் புயலில் இந்த குழந்தை எப்படியும் தப்பிக்க கூடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் பிழையற்றவர்களாக நிறுத்த, மகிமையாக மாற்ற, அவருக்காக தெரிந்து கொள்ள ஆண்டவர் தம்மையே தியாகமாய் கொடுத்தார். அவருடைய சாக்ரிஃபிஷியல் ஆக்ட் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், ஆண்டவர் தம்மை எப்படி கொடுத்தாராம், God gave purposefully. அவர் திட்டமிட்டு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து மரித்தது ஒரு திட்டமிடாத செயல் அல்ல. It was not an accident that Jesus came and died on the cross. அவர் திட்டமிட்டு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தாராம். வேதம் சொல்கிறது, வாசியுங்கள் ரோமர் 8:29-30 ரோமர் chapter 8 verse 29 30 and 31 பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் முதற் பேரானவராக ஆண்டவர் கண்டார். அவர்தான் அவரை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக தெரியுமா? அவரை போலவே உங்களையும் என்னையும் மாற்றுவதற்காக. அதுதான் பவுலடியார் மிக தெளிவாக யூஸ் பண்ணார். பாருங்க, அவருடைய மொழியை பாருங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய இந்த உலகத்தில் அவர் தன்னை அர்ப்பணிக்க வந்த பொழுது அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அநேகர் அவரை போல மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். கிறிஸ்தவனா மாற சொல்லல, கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதற்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் நோக்கத்தை பாருங்கள். ஆண்டவர் ஏற்று சுரக்காய் போல செய்துவிட்டு நமக்கு சொல்லல, இது போல நான் வரைந்து வைத்தேன், நீயும் வரைந்து வை என்று சொல்லவில்லை. அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தன்னையே தியாகமாக கொடுத்து நான் எப்படி நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறேனோ அதே போல மாறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அவரை ஒப்பு கொடுக்கிறார். பாவம் பூமியில் வந்த நாள் முதல் பாவத்தை மாற்ற தன் குமாரன் ஒரு நாள் அனுப்பப்பட வேண்டும் என்று தேவன் அறிந்திருந்தார். பல ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் முன்குறித்து கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும் என்று சொன்னார். கலாத்தியர் 4:5 சொல்கிறது, காலம் நிறைவேறின பொழுது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இயேசு பிறந்தது ஒரு சரியான நேரம். ஏன் தெரியுமா? அவருடைய வருகை அது சரியாக முன்குறிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். கிறிஸ்துவை போல மாறுதல் என்று சொன்னால் கிறிஸ்துவின் அன்பில் மாற வேண்டும், மற்றவர்களை மன்னிக்கும் தன்மையில் மாற வேண்டும், நம்முடைய சிந்தையில் மாற வேண்டும், நம்முடைய பரிசுத்தத்தில் மாற வேண்டும். இதைதான் ஆண்டவர் கொடுத்து அவருடைய திருச்சபையை உருவாக்கினார். அவருடைய திருச்சபைக்கு அவர் திட்டமிட்டு கொடுத்த காரியம் என்ன? ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தமாக உலகத்தில் உங்களை வெளிப்படுத்துங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கொடுக்கின்ற தன்மை எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால், இட் ஹேட் எ பர்பஸ். காரணம் இல்லாமல் அவர் கொடுக்கவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை போல மாறுகிறோம் என்று சொன்னால் நாம் கொடுக்கின்ற தன்மை அதுல ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் தன்னை திட்டமிட்டு ஒப்பு கொடுத்தார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்தாராம். ரோமர் 8:32 மூன்றாவது காரியம், God gave liberally, தாராளமாய் கொடுத்தார். அவர் தாராளமாய் தன்னை அர்ப்பணித்தார். பாருங்க, வேதம் சொல்கிறது, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் கிறிஸ்துவை சிலுவையில் மரித்து இந்த திருச்சபை உருவாக ஒப்பு கொடுத்தார். அப்ப தன்னுடைய சொந்த குமாரன். நாம் ஏதாவது ஒன்றை கொடுக்க நினைத்தால் முதல் நாம் என்ன செய்வோம்? நாம் நமக்கு ஒரு பெஸ்ட வச்சுட்டு லீஸ்ட வெளியே கொடுப்போம். ஆனால் தேவன் பெஸ்ட நமக்கு கொடுத்துட்டு லீஸ்ட் அவர் என்ன செய்கிறார்? தனக்காக வைத்துக் கொள்கிறார். ஒருவேளை உலகத்தினுடைய சிந்தைக்கும் தேவனுடைய அர்ப்பணிப்பின் சிந்தைக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரிடத்தில் வருகிற எல்லாருக்குமே பெஸ்ட கொடுத்துட்டே இருப்பார். உலகம் என்ன செய்யும்? ஆள் பார்த்து கொடுக்கும். ஆனா தேவன் அப்படி அல்ல. அவர் பெஸ்டானதை நமக்கு கொடுத்துட்டு அவர் என்ன செய்கிறார்? லீஸ்டானது அல்லது அவருடைய சமூகத்துல எது கடைசி என்று மனிதன் நினைக்கிறான் அதை அவர் வைத்துக் கொள்ளுகிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய மகனை பலியிட நினைக்கிறான். ஆண்டவர் கேட்டவுடன் கொடுக்க போகிறான். ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன் மகனை ஒன்றும் செய்யாதே, நான் உன்னை அறிந்து கொண்டேன், உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்ம என்ன மனசு வைத்திருக்கிறோம் என்பது கர்த்தருக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, ஆபேல் ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கை படைக்கிறான், ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். காயினுடைய சிந்தை சரியில்லை, அவனுடைய படைத்ததை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுத்தார் தெரியுமா? தாராளமாய் கொடுத்தார். அதை அருமையான எபேசிய திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். எபேசியர் 1:3 வாசியுங்கள்.
எபேசியர் 1:3 பாருங்கள் அவர் என்ன செய்திருக்கிறாரா நமக்கு, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எதனால? அவர் நமக்கு நம்ம உருவாவதற்கு முன்னமே அவர் தன்னை ஒப்பு கொடுத்து உங்களுக்கும் எனக்கும் எதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த ஒரு விலைக்கிரயம் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், நம்ம அவரை எவ்வளவு நேசிக்கப் போகிறோம் என்று அறியாமல் உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தெருவிலே, ஒரு நம்முடைய பட்டணத்திலே அநேக நேரங்களை நம்ம பார்க்கிறோம், அந்த சிக்னல் பக்கத்துல அநேகர் நின்று கொண்டு கையில ஒரு அட்டையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பார்கள். அதே போல ஒரு மனிதன் நின்று கொண்டு வருகிற ஒவ்வொரு காரையும் பார்த்ததை காண்பித்துக் கொண்டிருந்தான். ஒரு வயதான ஒரு மனிதன் அந்த வழியாக வந்தார். கேட்டார், நீ யாருப்பா? அவன் சொன்னான், நான் ஒரு வெட்டரன், நான் ஒரு போர் வீரன், ஆனால் எனக்கு இப்போது வீடும் இல்லை, எனக்கு சாப்பிட ஆகாரம் இல்லை, நான் கஷ்டப்படுகிறேன், ஆனால் நான் மிஸ்டர் லிங்கனுடைய நண்பன் என்று சொன்னார். உடனே அந்த மனிதன் கேட்டார், லிங்கனுடைய நண்பன் என்று எப்படி நீ சொல்லுகிறாய், என்ன ப்ரூஃப் உன்னிடம் இருக்கிறது? அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கடிதத்தை எடுத்தான், எடுத்து காண்பித்தான், இதோ பார், லிங்கன் கொடுத்த கடிதம். அவர் பார்த்தார், அது எத்தனையோ முறை திறந்து மடித்து திறந்து மடித்து அந்த பேப்பர் கந்தலாய் நின்றது, அது கீழே லிங்கனுடைய கையொப்பம் இருந்தது. உடனே அந்த மனிதர் சொன்னார், நீ லிங்கனுடைய கடிதத்தை கையில் வைத்திருக்கிறாரே, லிங்கன் உனக்காக இப்படி போர் வீரர்களுக்காக வைத்திருக்கிற பல லட்சக்கணக்கான டாலர் பணம் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறாரே, அது உனக்கு தெரியாதே என்று கேட்டார். அந்த மனிதன் சொன்னால், எனக்கு தெரியாது. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகும் கூட தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்கள் தெரியாமல் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மனிதனுக்கு அன்று அவர் சொன்னான், நீ இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு இந்த அலுவலகத்திற்கு போ, நீ உண்மையாகவே ஒரு வெட்டரன் என்று சொன்னால் உனக்காக பென்ஷன் மாதந்தோறும் கிடைக்கும், நீ யாரிடத்திலும் கையேந்த அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, உன்னதங்களில் அவர் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதை தாராளமாய் கொடுக்கிறார். அவர் ஒருவருக்கும் என்ன செய்வதில்லை, குறைவாகவே கொடுப்பதில்லை. நாம் வேதத்தில் பார்க்கிறோம், மக்கதோனியா திருச்சபை ஒரு கொடுக்கின்ற திருச்சபை, கொடுக்கின்ற தேவனை போலவே அவர்கள் கொடுக்கின்ற திருச்சபை. எப்படி கொடுத்தார்களாம், மிகுந்த உபத்திரவத்திலும் கொடுத்தார்களாம். அதை எப்படி கொடுத்தார்களாம், முதல்ல தேவனுக்கு, இரண்டாவது தேவ ஊழியங்களுக்கு கொடுத்தார்களாம். அதை வேதம் சொல்கிறது பாருங்கள், 2 கொரிந்தியர் 8:5 2 கொரிந்தியர் 8:5 பாருங்கள், தேவனுடைய சித்தத்தினால முன்பு தங்களையே ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். என்ன தெரியுமா, அவர் உன்னதங்களில் எத்தனை ஆசீர்வாதங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறாரே, அவரிடத்தில் நாங்கள் எங்களையே கொடுக்கிறோம் என்று சொல்லி. ஒருவேளை அறுப்பின் பண்டிகை கொண்டாடும் பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை கொடுத்திருக்கிறார், ஆனால் நாம் எதை கொடுக்க போகிறோம், நாம் எப்படி கொடுக்க போகிறோம், நம்மையே கொடுக்க போகிறோமா என்பது சென்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு கொடுத்ததுல ஒரு நாளும் அவர் குறைவு வைக்கவில்லை, லிபரல், அந்த தாராளமாக அவர் கொடுத்தார். நிறைவாக ஆண்டவர் எப்படி கொடுத்தார் தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, God gave cheerfully, அவர் உற்சாகமாய் கொடுத்தாராம். எப்படி உற்சாகமாய் கொடுத்தார் தெரியுமா, பிரியமானவர்களே, வாசியுங்கள் யோவான் 18:7-8 யோவான் 18:7-8 பிரியமானவர்களே, இயேசுவை பிடிப்பதற்காக ஒரு கூட்டம் மக்கள் வந்து நிற்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை, இவர் தான் இயேசு என்று சொல்லி உடனே கேட்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கேட்கிறாரு, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்,
உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் இயேசுவை தேடுகிறோம். உடனே இயேசு என்ன சொல்ல தெரியுமா, நான் தான் இயேசு, நீ எதற்கு அவனையும் இவனையும் பிடிக்கிற, என்னை பிடி, நான் தான் இயேசு என்று சொல்லி தன்னையே உற்சாகமாய் கொடுத்தார். அவருக்கு தெரியும் இவர்கள் பிடித்தால் சிலுவையில் அறைவார்கள் என்று தெரியும். நம்மளை யாராவது சில நேரங்களில் கண்டுபிடிக்க வந்து நீதானே பிரதர் அப்படின்னு கேட்டா சூழ்நிலையை பார்த்து நிறைய பேர் மறைஞ்சிருவாங்க. இயேசுக்கு நல்லா தெரியும், மறைஞ்சிருக்கலாம், ஓடி போயிருக்கலாம், ஆனால் இயேசு எப்படி கொடுக்கிறார் பாருங்க, தன்னையே உற்சாகமாய் கொடுத்தார். கொடுப்பதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்கள்ல நம்ம எப்படி கொடுப்போம் தெரியுமா, நமக்கு லாபம் இருந்தா கொடுப்போம். ஆண்டவர் நம்ம சில நேரங்கள சில ஊழியத்துக்கு அழைப்பார், இந்த ஊழியம் செய்ய நீ விருப்பமா இருக்கியா, நம்ம நினைப்போம் இந்த ஊழியத்துல போனா எனக்கு என்ன ஆதாயம், அல்லது என்னுடைய பெயர் எப்படி வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க பிடிக்க வந்த நபர்கள் சுற்றி நிற்கிறார்கள். இயேசு சொல்ற, நான் தான் இயேசு, என்னை பிடித்துக்கொள். தேவன் தன்னை இந்த திருச்சபைக்காக நீங்களும் நானும் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு அவர் எப்படி கொடுத்தார் தெரியுமா, உற்சாகமாய் கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய நேரத்தை தேவனுடைய தாள திருச்சபைக்கு ஒரு காரியம் தேவை என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்மை கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், யாராவது ஒரு ஊழியம் இருக்கு பிரதர், இந்த ஊழியம் யார் செய்யறது, நம்ம மனசுல யாராவது செய்யுங்கப்பா, எனக்கு எதுக்கு இந்த வம்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் இந்த திருச்சபைக்காக அவர் தன்னையே எப்படி கொடுத்தார் தெரியுமா, உற்சாகமாய் கொடுத்தார். எத்தனை வாலண்டியர்ஸ் இன்னைக்கு தேவை, ஆனா இன்னைக்கு வாலண்டியர்ஸா வருவதற்கு மக்கள் ஆயத்தமா இல்லை. ஆண்டவருடைய ஊழியம் செய்ய, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் செய்வதற்கு ஆண்டவர் நினைக்கிறாரு. யார் எனக்காக, யார் என் காரியமாய் போவான், யார் என் ஆலயத்திற்காக கொடுப்பது, நம்ம நினைக்கிறோம். நம்ம கடைசி சீட்ல இருந்துட்டு பாக்குறோம், வேற யாராவது ஓகேன்னு சொன்னா ஓகே இருக்கட்டும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய திருச்சபைக்கு அவர் தன்னையே உற்சாகமாய் கொடுத்தார். பயந்து போய் கொடுக்கவில்லை, இதனால என்ன ஆபத்து வரும் என்று அஞ்சவில்லை, அவர் தன்னை உற்சாகமாய் கொடுத்தார். எனவேதான் இன்றும் நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கின்றோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை உயர்த்துகிறோம். ஏன் தெரியுமா, அவர் உற்சாகமாய் தன்னை கொடுத்தார். இந்த ஊழியத்துல ஆண்டவர் உற்சாகமாய் நம்மை கொடுக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து வந்து நிற்கிறார். பழைய பாட்டின் காலத்தில் பார்க்கிறோம், அங்கே ஆண்டுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது மக்கள் கொடுத்தார்கள். வேதம் சொல்லுது அவங்க கொடுத்ததை கணக்கு பார்க்க முடியவில்லையாம். 1 24:14 சொல்லுகிறது, அவர்கள் கொடுத்ததை அங்க கணக்கே பார்க்க முடியல. வாசியுங்கள், 1 24:14-16 16 பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் கணக்கு, அங்க இருக்க ட்ரெஸரர்களால் என்ன பண்ண முடியல, கணக்கு பார்க்க முடியவில்லை. ஏன் தெரியுமா, ஆண்டவரை நேசித்தவர்களுடைய திருச்சபையை நேசித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் உற்சாகமாய் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாரே, நீங்களும் நானும் அப்படி உற்சாகமாய் நம்மையே அவருக்கும் அவருடைய பணிக்கும் திருச்சபைக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு அதிகமா, ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நான் தான் நிறைய கொடுத்தேன், நம்ம கொடுக்கலாம். ஆனால் தேவன் எப்படி கொடுத்தார் தெரியுமா, தன்னையே தியாகமாய் சாக்ரிஃபைஸ்ல கொடுத்தாரு. ஒரு நோக்கத்தோடு, நீங்களும் நானும் அவரை போல மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கொடுத்தார். மாத்திரமல்ல, அவர் தாராளமாய் கொடுத்தார். இவ்வளவுதான் என்று நிறுத்தி வைக்காமல் உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள், உலக மனிதனுக்கு, தேவனுடைய மனிதனுக்கு உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள். அது மாத்திரமல்ல, அவர் உற்சாகமாய் கொடுத்தார். எல்லாரும் அவரை போல கொடுக்க பழக வேண்டும் என்பதற்காக தன்னை உற்சாகமாய் கொடுத்தார். ஆண்டுடைய ஊழியத்திற்கு, ஆண்டுடைய நாம மகிமைக்கு, ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்வதற்கு நீங்களும் நானும் உற்சாகமாய் கொடுக்க பழக வேண்டும். இப்படிப்பட்ட கொடுத்தல் இருக்கும் என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்று மகிழ்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.